We continue today in our study in the series of
ஏசு கற்பித்த அனைத்தும் என்ற தொடரிலே உள்ள வேத பாடத்தை இன்று நாம் தொடரலாம். நாம் மத்தேயுவின் சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 23 அதிகாரம் 15 வசனத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே இயேசு பரிசேயர்களை பற்றி பேசுகிறார். பரிசேயர்களிடத்தில் பேசவில்லை, அந்த ஜனங்களிடத்திலேயும் சீஷர்களிடத்திலேயும் பரிசேயருடைய குணாதிசயங்களை பற்றி பேசினார். இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. பரிசேயர்கள் அவர்கள் சரியான உபதேசத்தை கொண்டிருந்தார்கள். இயேசு அதற்காக அவர்களை மெச்சிக் கொண்டார். அவர்கள் செய்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். 3 வசனத்தில் என்னவென்றால் அவர்கள் சொல்லியும் செய்யாதிருந்தார்கள். இன்னொரு காரியம், அவர்களுடைய வெளிப்புற ஜீவியம் நன்றாக இருந்தது. 25 வசனத்தில் வெளிப்புறத்தை சுத்தமாக இருந்தார்கள், ஆனால் உட்புறமோ கொள்ளையினால் மனிதத்தினால் இருந்திருந்தது. ஆகவே சரியான உபதேசமும் சரியான வெளிப்புற வாழ்க்கையும் இருந்தால், 33 சொன்னது போல விரியன்பாம்பு குட்டிகள் நகராங்க எப்படி தப்பித்துக் கொள்ளியிருந்தால் இயேசு அவர்களை கண்டிப்பார். சுவிசேஷக கிறிஸ்தவர்கள் அவர்கள் சரியான உபதேசம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்புற வாழ்க்கை நன்றாக இருந்தாலும் அவர்கள் ஒரு பரிசுகளாக இருப்ப சாத்தியம் உண்டு. நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து நேர்மையாக உங்களை பார்த்தா கேட்டுக்கொண்டால் சத்தியத்தை கண்டுகொள்ள உதவி செய்வான். பிசாசு உங்களை ஏமாற்ற அனுமதிக்காதபடி ஜாக்கிரதை இருக்க வேண்டும். உள்ளான ஜீவியம் தான் காரியம். ஒரு காரியம் பரிசேயர்களை தங்களுடைய பரிசேத்தனத்திலிருந்து விடுதலாக்கி இருந்திருக்கக்கூடியது என்னவென்றால், அவர்கள் உபதேசம் சரியாக இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர்கள் வெளிப்புறத்தை மாத்திரமல்ல உட்புறத்தையும் அவர்கள் தரிசனை கொண்டு சுத்திகரித்திருக்க வேண்டும். அவர்கள் இந்த வலிமையான காரியங்களா இருந்தாலும் அவைகள் தான் அவர்களுக்கு பாதகமான காரியங்களாக மாறிப்போய்விட்டது. ஆகவே அவர்கள் நேர்மையாக அதை சந்தித்திருந்தார்கள் என்றால் அந்த அவர்கள் விடுதலையாக இருந்திருப்பார்கள். சுவிசேஷக கிறிஸ்தவர்களும் சரியான உபதேசமும் கொண்டிருந்து அதை கைப்பிடிந்தாலும் அதே சமயத்தில் வெளிப்புறத்தை போல உட்புறத்தையும் அவர்கள் சுத்திகரித்திருந்தாலும் அவர்கள் பரிசேயத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்திருப்பார்கள். இப்பொழுது 15 அதிகாரத்துக்கு வருகிறோம். மாயக்காரராக வேத பாருகிறே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று சொன்னார். அவர்கள் மிஷினரிகளாக இருந்தார்கள். அவர்களிடத்திலே மனுஷர் பார்வையிலே இருந்த நல்ல குணம் பரிசேயர்களுக்கு, அவர்கள் பணித்தளத்துக்கு சென்றார்கள். ஒரு தானாகவே பணித்தளத்துக்கு செல்கிறவர்களுக்கு மீது நமக்கு மதிப்பு வரும். அவர்கள் நிலத்தையும் கடலையும் தாண்டி செல்கிறார்கள். அவர்கள் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது, அவர்கள் வேலையை ஒருவேளை விட்டு விட்டிருந்தது, அவர்கள் குடும்பத்துக்கு அசௌகரியம் ஏற்பட்டது, அநேக காரியங்கள். வேறு நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஏதோ பணம் சம்பாதிப்பதற்காக வேறு நாடுகளுக்கு போவதில்லை, அநேக ஜனங்கள் இன்றைக்கு செல்வது போல. ஆனால் அங்கே சென்று மதத்தின் மார்க்கத்தின் பேரிலே அவர்கள் செல்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் அவர்களை மெச்சிக் கொள்வார்கள். இங்கே ஒரு சரியான உபதேசம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், வெளிப்புற வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, அவன் வெளிநாட்டுக்கு சென்று ஒரு அதிக விலைக்கிரயம் செலுத்தி தன்னுடைய குடும்பத்தின் அசௌகரியத்தையெல்லாம் பார்க்காமல் அங்கே சென்று தன்னுடைய மார்க்க சம்பந்தமாக அவன் செல்கிறான். இதை பார்த்து ஒரு சராசரியான கிறிஸ்தவன் அப்படிப்பட்ட ஒரு மிஷினரியை மெச்சிக் கொள்வார்கள். ஆனால் இயேசு அப்படி செய்ய மாட்டார். இயேசு என்ன செய்தார் என்றால், நீங்கள் அங்கு சென்றால் எப்படிப்பட்ட விசுவாசி நீங்கள் உருவாக்குகிறீர்கள், அதுதான் முக்கியமான காரியம். அதைத்தான் பணித்தளத்தில் இருக்கிறதான, இந்தியாவில் இருக்கிறதான எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசிகளை உருவாக்குகிறீர்கள் பணித்தளத்துக்கு செல்லும் பொழுது? அவர் இரட்டிப்பின நரகத்தின் மகனாக்கிறார்களா? அவர் ஒரு மிஷினரியை ஒரு இடத்திற்கு சென்று ஒரு நபரை இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்க முடியும்? மத்தேயு 23:15 படி சரிதான், ஒரு சரியான உபதேசத்தை கொண்ட ஒரு மிஷினரி சென்று ஒரு மனிதரை இரட்டிப்பாய் நகரத்தின் மகனாக்க முடியும். நாம் மனுஷருடைய வாழ்க்கையில விளையாட முடியாது. மனுஷருடைய வாழ்க்கையில விளையாடுவது மிக சீரியஸான காரியம். நீங்கள் கிறிஸ்து நாமத்தினாலே போகிறீர்கள் என்றால் நீங்கள் மெய்யான சுவிசேஷத்தை அவர்களுக்கு காண்பித்து இயேசு சொன்னது போல நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன சொன்னார், நீங்கள் போய் சீஷர்களை உருவாக்க வேண்டும். சீஷர்கள் என்றால் யார்? இயேசுவை எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவர்கள். லூக்கா 14:26-33 வசனங்கள் வரை சீஷர்களுடைய நிபந்தனை இருக்கிறது. அவர்கள் தகப்பனின் தாயும் மனைவியும் பிள்ளைகளின் சகோதரியும் இருக்க வேண்டும். இயேசு மிஷினரிகளாக செல்கிறவர்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்கும் செல்கிறவர்களும் முதலாவது இதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். தன்னுடைய சொந்த ஊரிலோ அல்லது வேறு எங்கு உலகத்தில் எங்கு சென்றாலும் அவர்கள் சீஷர்களை உருவாக்க வேண்டும். அந்த நபர் கிறிஸ்துவை மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடிய இடத்துக்கு, தகப்பனை தாயையும் காட்டிலும் அதிகமாக இயேசு நேசிக்கிற இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். இயேசு சொன்னார், என்னை அப்படி நேசிக்காதவன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொன்னார். சீஷர்களா இல்லாதவர்களை நாம் உருவாக்கக்கூடாது. அது அப்படிப்பட்ட நிலைமைக்கு வருவது கொஞ்சம் காலம் எடுக்கும். இரண்டாவது, ஒரு சீஷன் தன் சிலுவை சுமந்து கொண்டு ஒரு நாள் வருவான். லூக்கா 14:27, லூக்கா 9:23 இருக்கிறது. ஒரு நபர் தன் சுயத்துக்கு மறிக்காவிட்டால் ஒரு நாளும் அவன் சீஷத்துவம் என்றால் சொல் கற்றுக் கொடுக்க போயவில்லை. மூன்றாவது காரியம், அவன் தனக்கு உண்டானவர்களை வெறுத்து விட வேண்டும், அவர்களை விட்டுவிட வேண்டும். அவன் அதை பற்றிக் கொள்வானால் அவன் சீஷனாயிருக்க தகுதியானவன் அல்ல. இதுதான் அநேக கிறிஸ்தவ பணிகளிலே பிரசங்கத்திலே காணப்படுகிறது, குறைவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இல்லத்திலே வர வேண்டும் என்று கேள், இயேசு உன்னுடைய பார்த்து மன்னிக்க வேண்டும் என்று கேள் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான் இயேசு எதிர்பார்த்தார் என்றால் ஏன் இயேசு போய் நீங்களும் சீஷராக்க வேண்டும் என்று சொல்லுவார்? சீஷன் என்பவன் கற்றுக்கொண்டு பின்பற்றுபவன். ஏன் அவர் வந்து உலகமெங்கும் சென்று நான் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் போதிக்க வேண்டும் என்று ஏன் இயேசு சொன்னார்? மத்தேயு 28:18-20 வரை உள்ள வசனங்கள் மாபெரும் கட்டளையினுடைய மிகவும் உதாசீனப்படுத்தப்பட்ட பகுதி. ஆகவே நாம் இப்படி செய்யவில்லை என்றால், நான் ஒரு சுவிசேஷக கிறிஸ்தவனாக இருந்தாலும் நாடுகளை கடந்து சென்றாலும் ஒரு நபரை நான் இரட்டிப்பாய் நகரத்தின் மகனாய் மாற்றுவேன். ஒரு மகன் ஒரு நபர் எப்படி இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக மாற முடியும்? எப்படி மாற முடியும்? இதை குறித்து நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறது. ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே வாழ்கிறவன் பாவத்திலே வாழ்கிறவன் அவன் நரகத்துக்கு பாத்திரவன். அந்த வார்த்தையின்படி, இயேசு பயன்படுத்துகிற வார்த்தையின்படி அவன் நரகத்தின் மகன். ஆனால் நீங்கள் அங்கு செல்கிறீர்கள், ஒரு சுவிசேஷ கிறிஸ்தவனாய் அங்கு போகிறீர்கள், அந்த நபரை நீங்கள் மூளைச்சலவை செய்கிறீர்கள். அவன் ஏதோ ஒரு ஜபத்தை செய்து விட்டதனாலே அவன் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை என்று அவன் நம்ப வைத்து விட்டீர்கள். அவன் சீஷனாய் மாறவே இல்லை, அவனை நீங்கள் நம்ப வைத்து விட்டீர்கள். அவன் சிலுவை பற்றி அவன் கொன்றுமே தெரியவில்லை. அவன் தனக்கு சுயத்துக்கு மறிப்பது என்றால் என்று தெரியவில்லை. இயேசுவை எல்லாரையும் காட்டிலும் பூமியில எல்லாரையும் காட்டிலும் நேசுவது என்றால் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று நம்புகிறான். அவனை சுவிசேஷம் அவனிடத்தில் கிரியை செய்யாதபடிக்கு அவனை மாற்றிவிட்டீர்கள். இப்பொழுது அவன் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாகிவிட்டான். அவன் தேவனுடைய பிள்ளையா இல்லாத போதே அவன் தேவனுடைய பிள்ளை என்று நம்ப வைத்து விட்டீர்கள். ஆகவே இப்படி உபதேசத்தினால் விளைச்சலை செய்துவிட்டு அவனை தேவனுடைய பிள்ளை என்று நம்ப வைத்து விட்டீர்கள். இதுதான் ஒரு நபரை இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குவது என்றார். இன்னொரு மனுஷன் அப்படி உபதேசத்தின் மூலச்செலவு செய்யப்படவில்லை. அவன் நான் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்கிறான். அவன் நரகத்தின் மகன்தான். ஆனால் இவனோ இரட்டிப்பாய் நரகத்தின் மகன். அந்த மனுஷன் அவன் ரட்சிக்கப்பட அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நான் ரட்சிக்கப்படவில்லை என்று அவன் நினைத்திருக்கிறான். ஆனால் ஒரு மகன் ஒரு மனுஷன் சீஷனா இல்லாத பொழுதே அவன் சீஷன் என்று நம்ப வைத்து விட்டால் அவன் இரட்டிப்பான நரகத்தின் மகனாயிருக்கிறான். இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எவ்வளவு கிறிஸ்தவர்கள் சதவீதத்திலே பெருகியிருக்கிறார்கள் என்பதல்ல, அவருடைய தரம் எப்படி இருக்கிறது, ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவத்தின் தரம் எப்படி இருக்கிறது. அதிலே தான் கிறிஸ்து எப்பொழுதுமே தரிசன உள்ளவராக இருந்தார். அவர் எண்ணிக்கை குறித்து அவர் எப்பொழுதுமே கவலைப்படவில்லை. அவர்கள் ஜனங்கள் அவர்களுக்கு வந்தபோது மிகவும் கடினமான வார்த்தைகளை பேசினார். அதுக்கு விளக்கிரம் செலுத்த வேண்டி இருக்கிறது, என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் என்று சொன்னார். எல்லாவற்றையும் உங்களுக்கு உள்ளான எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் அதை தேவனுடைய முழு ஆலோசனை பிரசங்கிக்கலோ என்றால் நீங்களை இரட்டிப்பான நரகத்தின் மகன்களை தான் உருவாக்குவீர்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக நாம் வந்துவிடக் கூடாது. பரிசேயர்களை ஆண்டவர் கண்டித்தாரே, நீங்கள் நாடுகளை கடந்து கடலை கடந்து இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குறீர்கள் என்ற ஆக்கினை நம் மீது வந்துவிடக் கூடாது. 16வது வசனம், குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். மத்தேயு 23:17, மதிகேடரே, குருடரே, எது முக்கியம், பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கண்ணாளி என்றும் சொல்கிறீர்கள். மதிகேடரே, கூடவே, எது முக்கியம், காணிக்கையோ காணிக்கை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவன் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசன் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். ஆகவே இங்கே சிறு சிறு வார்த்தைகளிலே வித்தியாசத்தை பற்றி பேசுகிறார். பிரமாணத்தில் இவைகள் எல்லாம் எழுதப்படவே இல்லை. அந்த பரிசேயர்கள் இதை குறித்து தன சட்டத்திட்டங்களை உருவாக்கிவிட்டார்கள். இது சரி அது சரியல்ல, நீங்கள் ஒரு வார்த்தை எப்படி சொல்லுகிறீர்களோ அந்த விதத்திலே அவர்கள் சட்டத்திட்டங்களை உருவாக்குறார்கள். இப்படி கிறிஸ்தவ மத்தியிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு சிறு வார்த்தைகளை இப்படி சரியாக சொல்லுகிறீர்களா இல்லையா என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த நாட்களிலே சத்தியம் பண்ணுவது அவர்கள் எதை குறித்து சொன்னாலும் அவர்கள் சத்தியம் பண்ண வேண்டும். மத்தேயு 5 அதிகாரத்தில் நீங்கள் சத்தியமே பண்ணக்கூடாது என்று சொன்னார். இங்கே நமக்கு சத்தியம் பண்ணது பொருந்தவே பொருந்தாது. ஏனென்றால் இயேசு சொன்னார், எதை வைத்தும் சத்தியம் பண்ணாதீர்கள், உங்களுடைய ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் இருக்க வேண்டும். ஆகவே அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்திலே சத்தியம் பண்ணுவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு மனுஷன் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டியது உறுதி செய்தபடியாக அவன் அப்படி சத்தியம் பண்ணும் என்ன சொல்கிறான் என்றால், தேவாலயத்தின் பேரிலோ அல்லது பலிபீடத்தின் பேரிலோ அல்லது பலிபீடத்தின் பேர் இருக்கிறதான பலியின் பேரிலோ அவன் சத்தியம் பண்ணும் என்ன சொல்கிறான் என்றால், பொதுவாக நான் பொய் தான் சொல்லுவேன், இப்பொழுது நான் உண்மையை சொல்கிறேன் என்று சொல்கிறான். அதைத்தான் அவன் நிரூபிக்கிறான். அவன் சத்தியம் பண்ணவில்லை என்றால் நான் பொய் சொல்கிறேன் என்றுதான் அவன் நினைக்கிறான். நமக்கு அப்படிப்பட்ட காரியம் என்று தேவையில்லை. இல்லை, ஒருபோதும் இல்லை. நாம் எதை குறித்தும் சத்தியம் பண்ணுகிறதில்லை. நான் சத்தியத்தை பேசுகிறேன், நான் சத்தியம் பண்ணினாலும் இல்லை என்றால் உண்மையை தான் பேசுகிறேன் என்று சொல்கிறோம். நான் பேசுகிற வார்த்தை, நான் என்ன விசுவாசிக்கிறோனோ, என்ன நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, அதை நான் ஒரு பத்திரத்திலே சாட்சிகளுக்கு முன்னிலேயே ஒரு கோர்ட்டிலே நான் கையெழுத்து போடுவதை போல அந்த அளவுக்கு அதிகாரம் சத்தியம் என்னுடைய வார்த்தையில் இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும். நான் ஒரு வார்த்தை கொடுக்கிறேன், நான் அதை காத்துக்கொள்வேன். சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, இதை தொடர்பிலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 15 சங்கீதம், யார் தேவனுடைய பர்வதத்திலே கூடாரத்திலே தங்குவான், உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அநேக அங்கே நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதாக சத்தியத்தை பேசுகிறவன் தானே, தன்னாவினால் குறங்கூறாமலும் தன்னுடனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்பட்ட நிந்தையான பேச்சு எடுக்காமல் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு கர்த்தருக்கு பயந்தவனை கனம் பண்ணுகிறான். 4 வசனத்தினுடைய பிற்பகுதி, அவன் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அவன் ஒரு வாக்கு கொடுக்கிறான். அவன் அதை குறித்து பார்க்கும் பொழுது அந்த வாக்கை காப்பாற்றுவதிலே அவனுக்கு துன்பம் ஏற்படும் என்றால், அப்படி இருந்தாலும் தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறான். ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும். நான் எனக்கு நினைவு கூறுகிறது, சில வருடங்களுக்கு முன்பதாக நான் ஏதோ ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு பொருளை என்னுடைய வீட்டில் இருந்து நான் விற்றேன். எனக்கு அது தேவையில்லாத இருந்தது. ஒரு இசைக்கருவி, அதோட ஸ்டாண்டு, அதோட பெட்டி எல்லாம் வைத்து உள்ள இசைக்கருவி. நான் அதை யாரோ ஒருவருக்கு நான் விற்கும்படி நான் கொடுத்தேன், ஒத்துக்கொண்டேன், ஒரு விலையை ஒத்துக்கொண்டேன். அதற்கு பிறகு நான் கண்டுபிடித்தேன், அதனுடைய விலை அதிகமா இருந்தது. அதனுடைய நான் கொடுத்த விலையை காட்டிலும் மிக அதிகமான விலையாய் அதற்கு விலை பெற்றது. அது ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த நபர் இடத்திலே வந்த பொழுது, அந்த சமயத்திலே நான் உணர்ந்து கொண்டேன், நான் மிக குறைவான விலைக்கு நான் அந்த இதை நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அவர் என்னோட எந்த ஒரு அக்ரிமெண்ட் போடவில்லை. ஆனால் நான் இந்த விலை உண்மை வேணா விலை அதிகம் என்று நான் கண்டுபிடித்த போது நான் மிக கம்மியான விலையில் கொடுத்து விட்டேன் என்பதை உணர்ந்தேன். அவர் அந்த நபர் என்னிடத்தில் வந்தார். ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், நீ உன் வார்த்தை கொடுத்து விட்டாய், வாக்கை கொடுத்து விட்டாய், அதை காப்பாற்று என்று சொன்னார். அது இழப்பா இருந்தாலும் இழப்பா இருக்கட்டும், நீ உன்னுடைய உத்தமம் மிக முக்கியம். ஒரு கிறிஸ்தவனான உனக்கு உத்தமம் முக்கியம். நீ வார்த்தையை காப்பாற்றுகிறனா என்று இருக்க வேண்டும். நீ வார்த்தையை காப்பாற்று என்று சொன்னார். நான் ஒரு சில ஆயிரங்களை இழந்தால் என்ன? நான் சத்தியத்தை பேசுகிறேன் என்று அறியப்பட விரும்புகிறேன். நான் தேவனுடைய பரிசுத்த பருவத்திலே வாழ நான் விரும்புகிறேன். ஆகவே நான் சத்தியம் பண்ண தேவையில்லை. நான் சொல்லியிருக்க முடியும், என்னுடைய மனதைகளை மாற்றிவிட்டேன், அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சாக்குப்புக்கு நான் சொல்லியிருந்திருக்க முடியும், அல்லது என்னுடைய விலை அதிகம் என்று நான் கண்டுபிடித்தேன், அதனாலே நான் அதிகமான விலை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னுடைய வாக்கை நான் கொடுத்து விட்டேனே. இந்த சிறு சிறு காரியங்களே தான் தேவன் நம்மை பரிசோதிக்கிறார். தேவன் என்னை பரீட்சித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு அதற்கு அந்த இழப்பை காட்டிலும் எனக்கு கொடுத்து அவர் பரிசுத்தம், வல்லமை, அபிஷேகம், அது எத்தனையோ லட்சக்கணக்கான மடங்கு அது பெரிதா இருக்கிறது. நீங்கள் ஒரு உத்தமமா இல்லாத நபலா இருப்பதனால எவ்வளவா இழக்கிறீர்கள் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் ஆம் என்பதை ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் சொல்ல வேண்டுமே. அங்கே எனக்கு ஒரு ஏதோ ஒரு இழப்பு வருகிறது, என்னுடைய மனதை நான் மாற்றுகிறேன், நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேன் என்று சொல்லுகிற காரியம் கிறிஸ்தவத்திலே அநேகம் இருக்கிறது. இப்படி நுணுக்கமான பொய்கூறுதல், உடன் விளையாட்டு மத்தியிலே இருக்கிற காரியங்கள் அந்த அந்த நபருடைய அபிஷேகத்தை எடுத்து போட வைத்து விடுகிறது. பெரும்பாலும் இது வந்து வெளிப்படையான காரியம் அல்ல, எவ்வளவோ காலங்களுக்கு பிறகுதான் அது வெளிப்படுகிறது. இந்த சகோதரன் அபிஷேகத்தை எழுந்து விட்டார். காரணம் என்ன? அவர் சிறு சிறு காரியத்திலே அவர் உத்தமமா இல்லை, தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றவில்லை. ஆகவே இந்த முழு பகுதியிலும் சத்தியம் பண்ணுகிற விஷயத்திலே அநேக வசனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நமக்கு புதிய உடன்படிக்கையிலே உம்முடைய ஆம் என்பது ஆமா இருக்க வேண்டும், இல்லை என்பது இல்லை என்று இருக்க வேண்டும். நீங்கள் வாக்குப்பண்ணினால் அதை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே நீங்கள் ஒரு கல்ட் குழுவினருக்கு நீங்கள் வாக்கு பண்ணிவிட்டீர்கள் என்றால், அப்பொழுது கிறிஸ்தவராகின பிறகு அது தவறு என்று உணர்ந்து கொண்டீர்கள், அப்பொழுது நீங்கள் அதை முறித்து விடலாம். இங்கே தேவனுக்கு நீங்கள் உத்தமமாக இருக்க விரும்புகிறீர்கள். நான் கொடுத்த உதாரணங்கள் எல்லாம் உங்களுடைய சுயத்தை நாடுகிற அந்த உதாரணங்கள். அந்த இடத்துல நீங்கள் வாக்கு கொடுத்து இப்பொழுது நீங்கள் தேவனை கனப்படுத்த விரும்புகிறீர்கள், அதனால அதை முறித்து விடலாம். உதாரணமாக நீங்கள் அவிசுவாசியோடு திருமணம் செய்ய நீங்கள் நிச்சயித்துக் கொண்டிருந்தீர்கள், அவருக்கு நான் திருமணம் செய்து கொள்வேன் வாக்கு கொடுக்கிறீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறகு நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள், நான் அவிசுவாசியோடு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது நினைக்கிறீர்கள், அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வார்த்தையை முறித்து விடலாம். இப்பொழுது நீங்கள் மேலான அதிகாரமாக தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். அந்நிய முகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். இப்பொழுது சூழ்நிலை மாறிவிட்டது. ஆகவே நீங்கள் ஒரு நீங்கள் உங்களுடைய வார்த்தையை முறிக்கிறதல்ல, நீங்கள் தேவனை கீழ்ப்படியாமல் போகிறீர்கள். அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம். நான் உங்களை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன், ஆனால் நான் வருந்துகிறேன், தேவன் என்னை அனுமதிக்கிறதில்லை என்று சொல்லி நான் விசுவாசியாகிவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு மேலான அதிகாரத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முறிக்கலாம். ஆனால் வேறு சூழ்நிலைகளிலே நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வர வேண்டும் என்பதற்காக உங்கள் வாக்கை முறித்தீர்கள் என்றால் அது முற்றிலும் தவறானது. ஆகவே அதில் நஷ்டமடைவது பரவாயில்லை. 23 வசனம் பார்க்கலாம். மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒருதலாமிலும் விந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தின் கற்பித்திற்கு விசேஷத்தவர்களாக நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விட்டு விடாதிருக்க வேண்டுமே. குருடனான வழிகாட்டிகளே, கொசுவில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். இங்கே அவர்கள் ஒருதலாமிலும் விந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்துவ தவறா? இல்லை. அந்த நாட்களிலே பணம் தசமபாகமாக கொடுக்கப்படவில்லை என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அங்கே யாரும் அலுவலகத்துக்கு செல்லவில்லை, சம்பளம் பெறவில்லை, அவர்கள் ஃபேக்டரியிலே வேலை செய்யவில்லை. அவர்கள் விவசாயிகளாக இருந்தார்கள். அவருடைய வருமானம் எல்லாம் அவர்களுடைய விளைச்சலில் இருந்து வந்தது. அதுதான் அவருடைய லாபம், அந்த தானியங்களை விற்கிறது மூலமாக வந்தது. ஆகவே நிலத்தை பயிரிட்டார்கள், அதிலிருந்து விளைகிற காரியத்திலே 10% தசமபாகம் என்று சொல்லி அந்த தானியத்தை எடுத்துக்கொண்டு லேவியர்கள் கொடுத்தார்கள். அந்த லேவியர்களுக்கு நிலங்கள் இல்லை. ஆகவே அவர்கள் அப்படி சரியாக அந்த சிறு சிறு தானியங்கள் சிறு சிறு விளைச்சல்களிலிருந்தும் எவ்வளவு 10% என்று கண்டுபிடித்துக் கொடுப்பது அது சரிதான் அவர்களுக்கு. ஆனால் இவர்கள் அந்த 10% பார்ப்பதற்கு சிறு சிறு காரியங்களிலே சீரகம் ஒருதலாமலும் மிகவும் கணக்கு பார்க்கவர்களாக இருந்தார்கள். ஆனால் நீங்கள் இரக்கத்தை விசுவாசத்தை நீதியை செய்ய வேண்டுமே என்று சொன்னார். அவர்கள் கடினமான இருந்தார்கள். அவர்கள் சிறு காரியத்தில் உண்மையுள்ளவர்கள் இருப்பதை விட்டு விட்டார்கள். அவர்கள் நீதியும் நியாயமுமாய் இருக்கிறதை விட்டு விட்டார்கள். மற்றவர்களிடத்தில் விஷயத்திலே அவர்களை அதை குறித்து கரிசனைப்படாதபடிக்கு இந்த இதிலே 1 கிராம் இங்கே கம்மியாகிவிட்டது, அதை நான் அதிகமாக கொடுத்து சரியாக 10% கொடுக்க வேண்டும் என்று செய்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? பிரமாணத்திலே விசேஷித்தவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, சிறு கற்பனைகள் பெரிய கற்பனைகள் என்று. எல்லா கற்பனைகளும் ஒரே மதிப்புடையவர்கள் அல்ல, பெரிய கற்பனைகள் இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாக நீதியும் இரக்கத்தையும். மத்தேயு 23:23 முன்பதாக மத்தேயு 5 அதிகாரத்திலே இவர்களில் சிறிதான கற்பனை என்றெல்லாம் சொன்னார். மத்தேயு 5:19. ஆகவே சில கற்பனைகள் சிறியவைகள், சில கற்பனைகள் பெரியவைகளாக இருக்கின்றன. மற்ற கற்பனைகள் நியாயப்பிரமாணத்திலே விசேஷித்தவர்கள் இருக்கிறது, அந்த அளவுக்கு விசேஷித்த பிரமாணங்களும் இல்லை இருக்கின்றன. ஒரு சில மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையிலும் கூட தேவன் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு சில கட்டளைகள் மிக மிக அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவா இருக்கின்றன மற்றவர்களை காட்டிலும். அது சிறு காரியத்தை கட்டளை கைப்பிடித்து பெரியவர்களை விட்டுவிட்டால் நாம் பரிசேயர்கள். அது நாம் பெரிய காரியத்தை மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டும், சிறியவர்களை விட்டுவிட வேண்டும் என்ற அல்ல. அப்படித்தான் சிலர்கள் சொல்லுகிறார்கள். நாம் சிறு கட்டளைகள் குறித்து சொல்லும்பொழுது இவைகளெல்லாம் சிறு கற்பனைகள் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான், அது அவைகள் விசேஷங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவைகளை நாம் உதாசீனப்படுத்த வேண்டுமா? பெரியவர்களை மாற்றம்தான் கடைபிடிக்க வேண்டுமா? சிறிய கற்பனைகளை பற்றி என்ன? இப்பெரிய சிறிய கற்பனைகள்லாம் நிறைய இருக்கிறது. ஒரு சிறி தன் தலையை முழுக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சிறிய கற்பனைகள் இருக்கிறது. பூமியில யாரையும் பிதா என்று அழைக்காதீர்கள் என்று சொல்கிறது. இதெல்லாம் பெரிய கற்பனைகள் அல்ல. பெரிய காரியங்கள் முழு இதயத்தோடு தேவனை நேசி, உன்னுடைய அயலான நேசி என்று சொல்கிறார். அது பெரிய கற்பனை. இயேசு சொல்கிறார், அவைகள் பெரியவைகளை கடைபிடிக்க வேண்டும், சிறியவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி சிறியவர்களை விட்டு விடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் சிறு என்று அழைக்கப்படும் என்று சொன்னார். ஆகவே இங்கே கேள்வி என்னவென்றால், அநேகர் சொல்கிறார்கள் நீங்கள் தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று சொன்னாரே இயேசு என்று சொல்கிறார்கள். ஆம், இயேசு சுத்திகரிக்கப்பட்ட குஷ்டரோகிகள் போய் ஆசாரியனை பார்க்க வேண்டும் சொன்னார். அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் நித்திய ஜீவனை தேடி வந்த நவன் அவன் பத்து கட்டளை கடைபிடிக்க சொன்னார். நாம் இந்த நாளிலே போய் யாராவது சுகப்படுத்தவர்களை பார்த்து ஆசாரணை பார்க்க சொல்லுவதில்லை, அல்லது நித்திய ஜீவனை விரும்புகிறவர்களுக்கு பத்து கட்டளை கற்பிடிக்க வேண்டும் என்று சொல்லுவதில்லை. இப்போ 25 வசனம், ஏற்கனவே பார்த்த வசனம், மாயக்காரராக வேத பாருகிறே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலும் அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனை போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் வெளிப்புறத்தை மாத்திரம் சுத்தப்படுத்த முடிந்திருந்தது, வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்தை மாத்திரம், அவர்கள் உட்புறத்தை சுத்தப்படுத்த முடியவில்லை. அங்கே 10 கட்டளைகள் இருந்தது, 9 காரியங்கள் வெளிப்பிரகாரமான காரியங்களை குறித்தது. யாத்ராம் 20 அதிகாரத்திலே ஒரே ஒரு கடைசி பிரமாணம் மாத்திரம்தான் உன்னுடைய அயலானுடைய மனைவி செய்யாததற்கு பாயாக என்று சொல்லப்பட்டது. அது உள்ளான வாழ்க்கையை குறிக்கிறது. அது ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய கட்டளைகள் 9 கட்டளையோடு முடிந்துவிடுவதில்லை, தேவனுடைய தரம் மேலானது என்பதை காண்பிக்கும்படியாக அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அது உள்ளான ஜீவனை குறிக்கிறது என்று காண்பிக்கும்படியாக. ஆனால் யாருமே அதை கடைபிடிக்க முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட செய்ய முடியவில்லை. அப்போஸ்தலர் 23:1 அப்போஸ்தலர் சொல்கிறார், பிலிப்பியர் 3:5-6 அதுல சொல்கிறார், நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தேன் சொல்கிறார். ஆனால் ரோமர்ல சொல்லுகிறார், நான் என்னிடத்திலே எல்லா விதமான இச்சை இருந்தது என்று சொல்லுகிறார். நான் 10 கற்பனையை எவ்வளவோ அதிகமாக நான் கீழ்படியாமல் போனேன் என்று சொல்லுகிறார். அவர் வெளிப்பிரகாரமாக நன்றாக இருந்தாலும் கூட, பெரிய அப்போஸ்தலன் பவுலாக இருந்தாலும் கூட அவர் அந்த 10 கற்பனை கை கொள்ள முடியவில்லை. ஆனால் அது குறித்து நேர்மை உள்ளவராக இருந்தார். நான் நிர்பந்தமான மனுஷன் தான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று சொன்னார். நான் இதிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறேன், நல்ல ஜீவன் ஜீவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆகவே தேவன் அவரை விடுதலையாக்கினார். ஜீவ ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு என்று சொன்னார். ஆவியிலே நடந்து அவர் இச்சையாதிருப்பாக என்ற பிரமாணத்தினுடைய நீதி அவர்களை நிறைவேறும்படி நடைபெற்றது. ஆண்டவர் விடுதலையாக்கினார். இங்கே பரிசேயர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை, அவர்கள் தயடக்கூட இல்லை. அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்ற ஒரு பிம்பத்தை கொடுத்தார்கள். ஆனால் உள்ளே அழுக்கும் கொள்ளையுமா இருந்தது. இயேசு உள்ளே ஆரம்பிக்க சொன்னார், எப்பொழுதுமே உட்புறத்திலே ஆரம்பிக்க வேண்டும், அப்பொழுது வெளிப்புறம் தானாகவே சுத்தமாகிவிடும். உங்களுடைய மனது சிந்தை சுத்தமாக இருந்தால் வெளிப்புறம் சுத்தமாகிவிடும். அதுதான் சரியான வரிசை. நாம் நம்முடைய வேத பாடத்தை அடுத்த பகுதியிலே தொடரலாம்.